திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொது சைவம் பற்றிய சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருக்கும் தலைப்பு ஆலய வழிபாடு. உரை வழங்குபவர் சிவ சண்முகவேல் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
இந்த பிரதோஷ காலத்துல மட்டும் சிவபெருமான் சிவலிங்கத்தில் இல்லாமல் அவருடைய கொம்புகளுக்கு இடையிலே வந்து விடுகிறார். ஆகவே இவருக்கு செய்யற உபசாரம்னா யாருக்கு செய்யறதா அர்த்தம்? சிவபெருமானு செய்யறதாக அர்த்தம். ஆகவே எல்லா தேவர்களும் இந்த பிரதோஷம் என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிரதோஷம் என்பது ஒரு சிறந்த வழிபாட்டு காலம். அது என்னன்னா, சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி 1.5 மணி நேரம், பின்னால 1.5 மணி நேரம். அதுக்குதான் பிரதோஷ காலம் என்று பெயர். இந்த பிரதோஷ காலத்துல என்ன ஐதீகம் என்றால், சுவாமி நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையில் வந்து விடுகிறார். அப்ப என்ன தெரியுதுன்னா, நந்தியினுடைய கொம்பையே நீங்க சிவலோக சிவலிங்கமாக பாவிக்க வேண்டும் அந்த நேரத்தில். அப்பொழுது அவருக்கு செய்கின்ற உபச்சாரங்களை யார் ஏற்றுக்கிறார்? சுவாமி ஏற்றுக்கிறார். அப்பொழுது ஆலயங்கள் இப்ப எல்லா கோயிலையுமே சிவபுராணம் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பு தான். பிரதோஷ காலத்தை பெருமாள் கோயில தெர போட்டுறோம்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப பெருமாள் இங்க வந்துடுறாருன்னு அர்த்தம். இது அவங்க என்ன சொன்னாங்கன்னு போய் கேட்காதீங்க. நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறார், பெருமாள் கோயில திரையிட வேண்டும் என்று சொன்னால் பெருமாள் இங்க வந்துடுறார். இப்ப போய் ஆபீசர் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கிடுங்க, இன் அவுட்னு போர்டு வச்சிருப்பாங்க, ஆபீசர் உள்ள இருக்காரா இல்லையான்னு. ஆகவே பெருமாள் கோயில ஏன் திர போடுறாங்கன்னா, இஸ் அவுட்னு அர்த்தம். அவர் எங்க வர்றாள்? பிரதோஷ காலத்தில் இங்கே வழிபடுவதற்காக வருகிறார். அப்பொழுது நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையிலே சிவலிங்க தரிசனம் செய்வது விசேஷம். அப்ப மூலவரை நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்போ சிவலிங்க வழிபாட்டை அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையிலே பார்த்தால் சிறப்பு. அப்பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்றால், அந்த மந்திரத்தை குறித்து கொள்ளுங்கள். ஓம் ஹரஹர, ஓம் ஹரஹர என்ற மந்திரத்தை மட்டும்தான் சொல்ல வேண்டும். இந்த பிரதோஷ காலத்துல இப்பெல்லாம் அமெரிக்காவிலேயே பிரதோஷ வழிபாடு வந்தாச்சான். பத்திரிகையில பார்த்தேன் நான், அமெரிக்கால இருந்து வரக்கூடிய மேகசின்ல இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அமெரிக்காவிலே நடக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பிரதோஷம், அது சனி பிரதோஷம்னா கேட்க வேண்டியதே இல்லை. எல்லா ஊர்லயும் போலீஸ் வச்சுதான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் பிரதோஷ மகிமை தெரிஞ்சு வந்தவங்க இல்ல, ஜோசியதாரம் சொல்லி வந்தால்தான் அதிகம். பிரதோஷ காலத்துல போய் வழிபட்டா எல்லாம் போயிடும், வியாதி போயிடும், அது போயிடும், இது போயிடும் சொல்றான். அது மட்டும் நோக்கமல்ல, அது காமிய பலன் மட்டும் முக்கியம் இல்ல. சிவபெருமானத்துல நீங்க கேட்க வேண்டியது ஞானம் ஒன்றுதான், அதுதான் ரொம்ப சிறப்பு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நீங்க போறீங்கன்னு வைங்க, அவர்கிட்ட போய் ரேஷன் கார்டு கேட்கலாமா? பிரசிடென்டே பெரியவர் தான், அவர்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்டாரா, ரேஷன் கார்டு வேணும்னு கேட்டீங்கன்னா. அது போலதான் சிவபெருமானத்திலே கேட்க வேண்டியது சொன்னார் திருவள்ளுவர், ரொம்ப அருமையா சொன்னார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவரும். அருமையா சொல்லிவிட்டேன். கடவுள் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நின்ன கேட்கணும், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அப்படின்னா. அப்ப அடுத்தாள் அவரே சொன்னாரு, நான் சொன்னதுக்காக நீ கேட்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும்னார். அவரே நான் சொன்னதுக்காக நீ கேட்டுருவியா? கேட்க மாட்டேன், அதான் சொன்னார். பின்ன அவரே பதில் சொன்னாரு, மற்ற அது வேண்டாமை வேண்டவரும். நீ உலகத்துல எதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்னைக்கு கழிச்சு வரியோ அன்னைக்குதான் இது கேட்கக்கூடிய தலைமை வரும். இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் என்னைக்கு நீ கழிச்சுக்கிட்டே வர்றியோ, இது வேண்டாம்னு கழிச்சு வந்தீங்கன்னா ஒண்ணு வேணும்னு வரும், அப்பதான் நீ கேட்ப. நான் சொன்னதுக்காக கேட்க மாட்டேன்ட்டார் அவர். ஒரே இதுல கேள்வியும் பதில் வச்சுட்டார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்ற அது வேண்டாமை வேண்டவரும். என்ன அருமையா சொல்ல. ஆகவே ஞானம் சிவபெருமான் வேடிக்கையா சொல்லுவேன். சிவபெருமான் எல்லா பவரும் சிவபெருமான் தான் கொடுக்கிறார் எல்லா தேவரோட ஞாபகத்தை வச்சுக்கணும். ஆனா ரெண்டு பவரை மட்டும் யாரும் கொடுக்க மாட்டார். இதான் சைவத்தினுடைய முடிந்த உங்களுக்கு புரியறாப்புல சொல்றேன். எல்லா தேவர்களுக்கும் எல்லா அதிகாரத்தை கொடுப்பவர் சிவன். ஆனா ரெண்ட மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதிக அந்த ரெண்டு அதிகாரம் முக்கியமான அதிகாரம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தை கொடுப்பதும் வீடு பேற்றை தருவது மட்டும் தானே வச்சுக்கிடுவார். He will not delegate his powers. எப்படி பிரதம மந்திரி எல்லாத்துக்கும் மந்திரியை கொடுப்பாரு, ஆனா அட்டாமிக் எனர்ஜியை மட்டும் யாரும் கொடுக்க மாட்டார். அதுபோல சீஃப் மினிஸ்டர் எல்லா பதவியும் பிரிச்சு கொடுப்பாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவரே வச்சுக்கிடுவார். எதுக்குன்னு கேட்டா டேஞ்சரஸ் அதெல்லாம் அது போல அது போலன்னு புரியுறதுக்காக சொல்றேன். அது போல ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவலின். இந்த ஞானத்தை வீடு வேறை மட்டும் அவர் தானே நேரடியாக கொடுப்பார், மற்ற தேவர்களின் வழியாக கொடுக்க மாட்டார். இதுதான் முக்கியம். அப்ப சொன்னாங்க இந்த பிரதோஷ காலத்துல என்ன சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிரதோஷம்லாம் காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, பிரதோஷம் விரதம் இருந்தா ரொம்ப சிறப்பு, அது முதல் நாள் ராத்திரியே சாப்பிடாம இருந்தா ரொம்ப சிறப்பு, அப்புறம் ஆலய தரிசனம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு. இந்த பாரணம்னு பேரு, இந்த விரதம் முறிக்கிறதுன்னு சொல்ற முடியாது, அதுக்கு பாரணம் என்று பெயர். இப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் சார், நான் ஆபீஸ்ல இருந்து வரவே 7 மணி ஆயிருது, இதெல்லாம் என்னால அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப பெரியவங்க சொன்னாங்க பிரதோஷ காலத்தில் இதையெல்லாம் செய்தால் மிக சிறப்பு. அது முடியலையா உன்னால பிரதோஷ காலத்தில் இதெல்லாம் செய்யாம இருக்குன்னு. எவ்வளவு எளிமை பாருங்க, பெரியவங்க இந்த பிரதோஷ காலத்தில் வழிபடுறது இதெல்லாம் நியமங்கள் மேற்கொள்ள எல்லாராலையும் முடியாது, குடும்ப சூழ்நிலை, நாம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் எத்தனையோ இருக்கு. ஆகையினால சொன்னார்கள் அந்த சமயத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாது, நாங்க இந்த பிரதோஷ காலம், பிரதோஷம் என்பது 13வது திதி தான், பிரதோஷ திதி, பிரதோஷ திதி வேற பிரதோஷ காலம் வேற. ஞாபகத்தை சொல்லணும், ஒரு மாசத்துக்கு 2 பிரதோஷ திதி வரும், அமாவாசையிலிருந்து 13வது திதி, பௌர்ணமியிலிருந்து 13வது திதி, அதுக்கு பிரதோஷ திதியின் பேரு. அந்த பிரதோஷ திதியில சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரம், பின்னாடி 1.5 மணி நேரம், அது பிரதோஷ காலம், அதாவது 3.25 நாழிகை, நம்ம கணக்குல 3.25 நாழிகைன்னு பேர். அந்த இதுல என்ன சொன்னாங்க, எதெல்லாம் செய்யாம இருக்கணும்னு சொன்னாங்கன்னு கேட்டா, போஜனம் அந்த நேரத்தில் டிஃபன் சாப்பாடுன்னு சாப்பிடாம இருங்க, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுக்கிடுங்க. ஆகவே போஜனம், மலஜலம் கழித்தல், அன்னைக்கு மட்டும் பிரதோஷ காலத்துல செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கலாம், ஆனா செய்யக்கூடாததை தவிர்க்கலாம் இல்லையா, அதையே செய்யலாம் இல்லையா. ஆகவே மலஜலம் கழித்தல், அப்பொழுது சந்தியாவந்தனம் பூஜை அனுஷ்டானம் அது பண்ணக்கூடாது. சிவ தீட்சை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து அனுஷ்டான சந்தியாவந்தனத்தை மேற்கொண்டால் கூட பிரதோஷ காலத்துல வீட்டில இருந்து என்ன பண்ணக்கூடாது, சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாது, அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. அப்புறம் சொன்னாங்க தூங்கக்கூடாது, சயனம், பிரதோஷ காலத்துல தூங்காதீங்க. அப்புறம் சொன்னாங்க அலங்கரித்தல், பிரதோஷ காலத்துல அப்படியே சென்டினு பவுடர் எல்லாம் போட்டு உங்களை அலங்கரிக்காதீர்கள். ஆகவே இதெல்லாம் செய்யாம இருந்தாலே போதும் இல்லையா, விதித்தன செய்தலும் விளக்கியன ஒளிதலுமாம். பரிமையர் சொல்ல இல்லையா, ரொம்ப அருமையா, எதை இதெல்லாம் ரொம்ப எளிமை. அதுக்கப்புறம் இப்போ ஆன்ம நந்திய நாம வணங்கியாச்சு, அதுக்கப்புறம் பிரதட்சணம். இந்த பிரதட்சணம் என்பது ஒற்றைப்படையிலே செய்ய வேண்டிய, அவருடைய சக்திக்கு தகுந்தால பண்ணலாம். அதான் அந்த காலத்தில் வாக்கிங் தனியா வைக்கல, இப்ப எல்லாம் டாக்டர் போனா வாக்கிங் போங்கன்றாங்க. இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பல முறை நீங்க சுத்தினா அது பெரிய வாக்கிங், அது மட்டுமில்ல ரெண்டும் கிடைக்குது, ஒரே கல்ல 2 மாங்கா சிவருமா அருளும் கிடைக்குது, நமக்கு உடம்புக்கு நலனும் கிடைக்கும். 3 மணி நேரம் ஆமா, 3 மணி நேரம் பிரதோஷ காலம், பிரதோஷ கால சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி 1, பின்னாடி 1, இல்ல இல்ல பிரதோஷ காலம் என்பது அப்புறமும் உண்டு, அஸ்தமனத்துக்கு முன்னாடியும் உண்டு பின்னாடியும் உண்டு. பிரதட்சண நமஸ்காரம், பிரதட்சணம் என்றால் ஒற்றைப்படையிலே, அதாவது 3, 5, 7, 9, 15, 21 அப்படிதான் பண்ணும், இரட்டைப்படையில பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, அந்த பிரதட்சணம் பண்ணும் பொழுது கைகள் தொங்கிக் கொண்டிருக்க கூடாது, கைகளை வீசி நடக்கக்கூடாது. இந்த வாக்கிங்னா கையை வீசி நடக்கணும், இங்க அப்படி நடக்கக்கூடாது. ஆகவே என்ன பண்ண, கைகளை ஒட்டி கொண்டு நடக்க வேண்டும், இல்லை என்றால் கைகளை அப்படி கட்டி கொண்டு நடக்க வேண்டும், ஒன்னு ஒட்டுங்க இல்லைன்னா கட்டுங்க. ஆகவே கைகளை தொங்க போட்டு கொண்டோ கைகளை வீசி கொண்டோ நடக்கக்கூடாது. ஆகவே பிரதட்சணம் முடிக்கிறீங்க, ஒற்றைப்படையிலே முடிக்கிறீர்கள், அதுக்கப்புறம் சுவாமி சந்நிதிக்கு வர்றீங்க. அந்த சுவாமி சந்நிதியில முன்னாடி 2 பேர் இருக்காங்க, 2 பெரிய செக்யூரிட்டி மேன் இருக்காங்க, அதுதான் துவாரபாலகர்கள். துவாரபாலர் என்றால் வாயிற்காப்போன் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. அவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேரை எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரிய உருவம், பெரிய மீசை, பெரிய பல்லு,
இல்லையா?
அப்படி போட்டிருக்காங்க, துவாரபாலர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அது என்ன காரணம் என்று கேட்டால், திரிபுரத்து அசுரர்கள் அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் அசுரர்களாக இருந்தவர்கள், அவர்களுக்கு தான் சுவாமி திரிபுர சம்மார காலத்தில் அவர்களுக்கு அருள் செய்தார். முக்கியமான ஒரு வரலாறு. உய்ய வல்லார் ஒரே மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானே கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர. அவர்கள் திரிபுர சம்மார காலத்தில் அவர்கள் அழியாமல் காக்கப்பட்டார்கள் சிவபெருமானால். அதனால் அவர்களுக்கு கொடுத்த வரம் என்னன்னு கேட்டால், நாங்கள் வாயில் காப்போனாக இருக்கிறோம் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அந்த அந்த போஸ்ட் வேற ஆள் வேற, ஞாபகத்தை வச்சுக்கணும். எப்பொழுதுமே போஸ்ட் வேற ஆள் வேற இல்லையா? அந்த பதத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பதத்திற்கு பெயர் ஒன்று டிண்டி, இன்னொன்று முண்டி. டிண்டி முண்டி என்பது அந்த போஸ்டோட பெயர். அந்த போஸ்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் திரிபுரத்து அசுரர்கள். ஒருத்தர் இடது காலை ஊன்றி இருப்பார், ஒருத்தர் வலது காலை ஊன்றி இருப்பார். ஆகவே அவர்களிடத்திலே அவர்களிடத்திலேயும் நீங்கள் அனுமதி பெற்றுக் கொண்டு, முதல்ல கோயில் அனுமதி, இப்ப திரு அணுக்கன் திருவாயில்னு பேர் தமிழ்ல, சிவபெருமானுடைய சன்னிதிக்கு நேரடியா போறீங்க. அந்த திரு அணுக்கன் திருவாயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவர்களிடத்திலேயும் நீங்கள் அனுமதி பெற்றுக் கொண்டு, அவர்களை வணங்கிக் கொண்டு, அவர்களுக்கு எல்லாம் என்ன மந்திரம் சொல்லணும் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அப்படி இருக்கிறார்கள். ஆகவே சுவாமியினுடைய துவாரபாலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் என்ன பெயர்னு கேட்டா அந்த பதத்திற்கு டிண்டி முண்டி என்று பெயர். அப்புறம் சுவாமிகிட்ட போறீங்க, சிவலிங்க பெருமானை பற்றி அது தனியாவே ஒரு நாளைக்கு சொல்லான்னு இருக்கிறேன். இந்த சிவலிங்கத்துல என்னென்ன பகுதிகள் இருக்கின்றன? இந்த சிவலிங்கம் என்பது மூன்று பகுதியாக இருக்கும். ஒன்று பீடம், இன்னொன்று லிங்கம், இன்னொன்று ஆவடை. அந்த சிவலிங்கம் என்பது சதாசிவமூர்த்தி, அவர்தான் நமக்கு அருள் செய்கின்றவர். அதாவது 36 தத்துவத்தையும் கலந்து சிவபெருமான் பிரம்மாவின் மூலமாக படைக்கிறார், அல்லது பிரம்மாவை அதிட்டித்துக் கொண்டு படைக்கிறார். திருமாலை அதிட்டித்துக் கொண்டு காக்கிறார், ருத்ரனை அதிட்டித்துக் கொண்டு அழிக்கிறார், மகேஸ்வரனை அதிட்டித்துக் கொண்டு மறைக்கிறார், சதாசிவமூர்த்தியை அதிட்டித்துக் கொண்டு அருள்கிறார். இவ்வளவுதான் விஷயம். அப்போ என்னன்னு கேட்டா, இந்த ஐவரை காரணேஸ்வரர்கள்னு பேர். அதாவது இந்த ஐந்து மூர்த்திகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் என்ன பேரு? காரணேஸ்வரர்கள். அந்த வார்த்தை திருவருள் பயில வரப்போகுது. திருவருள் பயில ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம்தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. திருவருள் பயன் 98 நினைக்கிறேன் அந்த பாட்டு. திருவருள் பயன் 98 போட்டுவிடுங்க. அங்க காரணர்கள் ஆம்தொழில்னு ஒரு வார்த்தை சொல்வார். அவர்கள் காரணேஸ்வரர்கள். ஆகவே சதாசிவமூர்த்தியை நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, அவர்தான் நமக்கு அருள் செய்கின்ற மூர்த்தி. பிரம்மா படைக்கின்ற மூர்த்தி இல்லையா, ஐந்தொழில் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக சிவபெருமான் கொடுத்திருக்கிறார் என்பதான் சாஸ்திரங்கள் கூறுவது. உரைத்த இத்தொழில்கள் மூன்று மூவருக்கும் உலகம் ஓத வரைத்து ஒருவனுக்கே இங்கு ஆக்கி வைத்தது என்னனின் விரைக்க மலத்தோனும் ஆளும் ஏவலான் மேவினோர்கள் குறைத்ததிகார சக்தி புண்ணியம் நனலாலே சிதியால சொல்வார். ஆகவே அதுல அந்த காரணேஸ்வரர்கள் மிகவும் சிறந்தவர் சதாசிவமூர்த்தி. அது மட்டுமல்ல, இதுல படிக்க போறீங்க, அம்மா நாளை நடத்துவாங்க. என்னன்னு கேட்டா, அவர்தான் அருளுவதற்கு அதிதெய்வம், சத்தத்திற்கு அதிதெய்வம் இல்லையா. பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள்ல ஓசை, அந்த ஓசைக்கு அதிதெய்வம் சதாசிவமூர்த்தி என்று வரும். அதாவது சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு அவையார் சொன்னார். ஆகவே அந்த சிவலிங்க பெருமானை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சதாசிவமூர்த்தியாக பார்க்க வேண்டும். இவரின் வழியாகத்தான் நமக்கு சொரூப சிவன் அருள் செய்கிறார். சதாசிவமூர்த்தியுடைய மூலமாக இல்லையா, அவரின் மூலமாகத்தான் அருள் என்கின்ற அந்த சிவபெருமானுடைய ஐந்தொழில்களில் ஒன்று அருள். அதான் கடைசி தொழில், எல்லாம் அருள் தான், அருள் மிகுதான் சொல்றோம். அதன் பின்பு சிவலிங்க பெருமானை வணங்கிவிட்டு, அதுல அதுலயும் முன்னாடி ஒரு நந்தி இருப்பார், அவர் தர்ம நந்தி. அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கார் பாத்தீங்களா, அவர் தர்ம நந்தின் பேரு, ரொம்ப சின்னதா இருப்பார். அப்புறம் சிவலிங்கத்தை வணங்கிவிட்டு வெளியிலே வரும்பொழுது எப்படி வருகிறீர்கள் என்று சொன்னால், அதுக்கப்புறம் ரெண்டு விதமான தேவர்களை நாம் வணங்குகிறோம். ஒன்று தேவ கோஷ்டம்னு பேரு. அதாவது என்னன்னு கேட்டா, சிவபெருமானே மாகேஸ்வர மூர்த்தங்களாக இருந்து, அதாவது என மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று பெயர். இந்த மாகேஸ்வர மூர்த்தம் என்றால் என்னன்னு கேட்டா, சிவபெருமான் தன்னுடைய சக்தியை உருவமாக கொண்டு தனக்குத்தானே கற்பித்துக் கொள்ளக்கூடிய முகூர்த்தங்கள். இந்த மாகேஸ்வர மூர்த்தம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிடுங்க. சிவபெருமான் தன்னுடைய சக்தியின் துணை கொண்டு தனக்குத்தானே கற்பித்துக் கொள்ளக்கூடிய சம்புபக்க திருமேனின்னு பெயர். பேர் சம்புபக்ஷம் என்று பெயர். அதாவது உங்களுக்கு புரியலாம் சொல்வதா இருந்தால், சிவபெருமான் பிரம்மாவும் இருப்பார், சிவபெருமானே விஷ்ணுவாவும் இருப்பார். ஒரு ஆன்மாவுக்கு ஞாபகத்து வச்சுங்க, ஒரு உயிருக்கு அவர் அவருடைய உருவத்தை கொடுத்தால் அது அனுபட்சம். அந்த உருவத்தை அவரே எடுத்துக்கொண்டால் அது சம்புபட்சம். இதான் விளக்கம், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ பிரம்மாவில் ரெண்டு வகையான பிரம்மா இருக்காங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று அனுபக்க திருமேனியை பெற்ற பிரம்மா ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் சம்புபட்ச திருமேனியை பெற்றுக் கொண்ட பிரம்மா. ஆகையினால அவர் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள்ல எந்த கோயில்கள் எவ்வளவு இடம் இருக்கோ, இந்த கோயில்களுடைய அமைப்பெல்லாம் வந்து அந்த கோயிலை கட்டுகின்ற அரசர்கள், அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய இடம் இல்லையா, அந்த கால சூழ்நிலை, இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் சில ஆலயங்கள் சின்னதா இருக்கும், சில ஆலயங்கள் பெருசா இருக்கும். மேக்சிமம் 5 பிரகாரம் ஒரு ஆலயத்துக்கு இருக்கலாம், சிவாலயத்தில் 5 பிரகாரம் இருக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் நீங்க சில கோயில ஒரே பிரகாரம், சில கோயில ரெண்டு பிரகாரம். அதாவது சிவபெருமானுடைய சம்புபட்ச திருமேனியை பெற்றுக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டா, நடராஜர், தட்சிணாமூர்த்தி, பைரவர், இவங்கெல்லாம் சம்புபட்ச திருமேனி என்று சொல்வது. மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25 மூர்த்தங்கள் உண்டு. அந்த அவற்றை அவர்களை முதலில் வணங்க வேண்டும். திரும்ப முதல்ல பண்ணது பிரதட்சணம், அப்புறம் சிவலிங்க வழிபாடை முடித்துக்கொண்டு அப்புறம் வந்து இந்த மாகேஸ்வர மூர்த்தங்களை வணங்குறீர்கள் அல்லவா, அது பேரு தேவ கோஷ்டம்னு பேரு. அதுக்கப்புறம் பரிவார கோஷ்டம், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 63 நாயன்மார்கள், சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள், அகத்தியர், அவர்களை எல்லாம் வணங்குறோம் பாத்தீங்களா, அவர்கள் பரிவார மூர்த்தங்கள் என்று பெயர். சிவங்கோயில் தான் இவ்வளவு பரிவார மூர்த்தங்கள், பெருமாள் கோயில் அதெல்லாம் கிடையாது. சிவங்கோயில் தான் வந்து மாகேஸ்வர மூர்த்தங்கள், பரிவார மூர்த்தங்கள் எல்லாமே உண்டு. ஆகவே இந்த மாகேஸ்வர திருமேனிகளை வணங்கிவிட்டு, அதன் பின்பு பரிவார தேவதைகளை வணங்கிவிட்டு, நாம் அதுக்கப்புறம் எங்க வர்றோம், நேர இந்த பரிவார தேவதைகளை யாரெல்லாம் அடங்குவாங்கன்னா, சூரியன், சந்திரன், அகசியர், சமயகுரவர்கள், சந்தானகுரவர்கள், 63 நாயன்மார்கள், எல்லாருமே வந்து பரிவார கோஷ்டம் என்றுதான் சொல்லப்படும். அவர்களை வணங்கிவிட்டு அதன் பின்பு நீங்கள் வெளியே வருகிறீர்கள். வெளியே வந்து நேர எங்க வர்றீங்க, சண்டேஸ்வரத்த வர்றீங்க. சண்டேஸ்வரரை பற்றி நீங்கள் சிந்திக்கும் பொழுது, சிவ புண்ணியத்தினுடைய பலனை நமக்கு தருகின்றவர் சண்டேஸ்வரர். ஞாபகம், சண்டி என்பது ஒரு பதம், அந்த பதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா இப்ப யார் இருக்கா அந்த பதத்தில், 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்தவர் அங்கே இருக்கிறார். அவருக்கு அந்த பதத்தை கொடுத்திருக்கிறார் இப்போ சிவபெருமான். அவரு இந்த கற்பகாலம் முடிய வரைக்கும் இருப்பார் அந்த பதத்தில். அப்புறம் இன்னொருத்தர் வருவார். இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப சண்டேஸ்வர நாயனார் திருச்செங்கலூர்ல பிறந்தார் இல்லையா, அவர் காலத்துல சண்டீஸ்வரர் கோயில் இருந்திருக்குமா இருக்காதா, சண்டேஸ்வர நாயனார் சிவங்கோயில வந்து வழிபட்டிருப்பாரா பண்ண மாட்டாரா, அப்ப சண்டீஸ்வரர் சன்னிதி இருந்ததா இல்லையானா என்ன சொல்வீங்க, அப்பையும் இருந்தது. ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சண்டி என்பது பதம், அந்த பதத்தை அலங்கரிக்கக்கூடியவர் இருக்கிறாரே அவர் வந்து ஆன்மா. ஆகவே அந்த பதத்திலே இப்பொழுது யார் இருக்கிறார் என்றால், 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்து திருச்செங்கலூர் அவதாரம் பண்ணி அவருடைய சிவபுண்ணிய செயலுக்காக வேண்டி 5 விதமான சிறப்புகளை அவருக்கு செய்தார். ஆகவே ஈஸ்வர பட்டம், அதாவது சண்டீஸ்வரன் என்கின்ற பட்டம் அவருக்கு மட்டும்தான் உண்டு. இந்த ஈஸ்வரன் இன்னொரு ஆள் சொல்றாங்க இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது, அது எழுத்துப்பிழை வேற ஒன்றும் இல்லை. சனீஸ்வரன் போடுறதுக்கு போல சனீஸ்வரன் போட்டாங்க அவ்வளவுதான். அவருக்கு என்ன பதம்னு கேட்டா சனீஸ்வரன் என்றுதான் போட வேண்டும், சனீஸ்வரன் போடக்கூடாது, ஈஸ்வர பட்டம் அவருக்கு கிடையாது. ஆகவே இந்த பதம் வந்து அவருக்கு மட்டுமே உண்டு. சனீஸ்வரன் என்றால் ஹேண்டிகேப்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஆகவே சண்டேஸ்வரர் என்ன செய்யறார் என்றால், நம்முடைய சிவ புண்ணியத்தினுடைய பலனை நமக்கு சேருமாறு செய்கிறார். இன்னும் சொல்ல போனா பெரிய அக்கௌண்டன்ட் அவர். நாம் செய்கின்ற சிவ புண்ணியத்தை எல்லாம் அவர்தான் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே நாம் எப்படி வணங்க வேண்டும் என்றால், தாளத்ரயம், அதாவது இடது கையை இப்படி வைத்துக் கொண்டு இந்த உள்ளங்கையில இந்த ரெண்டு விரல்கள்னால கோவிடான முத்திரைன்னு பேர், கோவிடான முத்திரை. இந்த கோவிடான முத்திரையினாலே மூன்று முறை மெதுவா தட்டணும், அதுக்கு பேரு தாளத்ரயம்னு பேரு. அந்த தாளத்ரயம் செய்து சிவ தரிசன பலனை எனக்கு தந்தருளும் அப்படின்னு கேட்கணும் மூணு தடவை. இப்ப அப்படி கை தட்டுறாங்க, சில பேர் நூலை போடுறாங்க, சண்டேஸ்வரருக்கு நூல் போடக்கூடாது, ஆகவே கை தட்டக்கூடாது, தாளத்ரயம் செய்ய வேண்டும். அப்படி பண்ணிவிட்டு அவருக்கு சிவ தரிசனை பலனை எனக்கு தந்தருளும் என்று கேட்டுக்கொண்டு, அதுக்கப்புறம் அப்பொழுதுதான் சண்டீஸ்வரர், சண்டீஸ்வரரை வணங்காமல், அதாவது சிவாலயத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி வெளியில் வந்தாலும் சண்டீஸ்வரர் வருவார். இந்த சிவாலயத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் தனியா வரமாட்டார். இப்ப அம்மன் கோயில் வெளியில வந்துச்சுன்னா சந்தனம் மாறி காளியம்மன் மாரியம்மன் தனியா வரும், ஆனா சிவபெருமான் அப்படி தனியா வரவே மாட்டார். அதுக்குவே என்ன பண்ணுவாங்கன்னா, பஞ்சமூர்த்திகள், சிவபெருமான் வீதி வலம் வரும்பொழுது பஞ்சமூர்த்தியாகத்தான் வருவார், தனியாக வரமாட்டார். அது பஞ்சமூர்த்தினா என்னன்னு எழுதிக்கிடுங்க, சுவாமி, அம்பாள், கணபதி, சுப்பிரமணியன், சண்டேஸ்வரர், இவங்களுக்கு பஞ்சமூர்த்தியின் பேர். இந்த பஞ்ச அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, சாமி வீதிகரமாக வரும்பொழுதும் அவரை வணங்கினால் அந்த பலனை அக்கௌண்ட் பண்றது யாரு, சண்டேஸ்வரர் தான். ஆகவே சிவ தரிசன பலனை அக்கௌண்ட் பண்றது போற அவர் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அவரை வணங்கிவிட்டு அதன் பின்பு நேராக வந்து தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள், தீட்சை பெற்றுக் கொள்ளாதவர்கள் என்று ரெண்டு வகையாக சுவாமிக்கு வழிபாடு செய்கிறோம். ஆகவே தீட்சை பெற்றுக் கொள்ளாதவர்கள் வந்து அங்கே அமர்ந்து நாமத்தை மட்டும், பிறருக்கு இடையூறு இல்லாமல் சொல்ல வேண்டும். தீட்சை பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தால் பஞ்சாட்சர ஜபம் செய்ய வேண்டும். ஆகவே கொடிமரத்துக்கு பக்கத்தில் அமர்ந்து நமக்கு ஆசிரியர் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்கணும். ஜபிக்கணும்னா எப்படி, நேத்தே நான் சொல்லிட்டேன், ஜபம், அதுதான் ஜபம். ஆகவே அதுக்காக தான் உட்கார்ந்தாங்க பெரியவங்க. பெரியவங்க அந்த காலத்தில் ஏன் ஒத்தாங்க கொடிமரத்து பக்கத்தில் உட்கார்ந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சாச்சார ஜபம் செய்வதற்காக. நம்மால் என்ன பண்ணாங்க தெரியுமா, பெரியவங்க உட்கார்ந்து எந்திரிச்சது பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்தவன இவன் என்ன சொன்னான்னா, சிவங்கோயில சாமி கும்பிட்டவன அங்க உட்கார்ந்துதான் எந்திரிக்கணும். ஏன்னா உட்கார்ந்து என்ன பண்ணாரு அப்படின்னு தெரியாது, இவன் சொன்னா உட்கார்ந்துதான் எந்திரிக்கணும் அப்படின்னா. அது ஏன் உட்கார்ந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாச்சார ஜபம் பண்ணுவதற்காக உட்கார்ந்தார்கள். அப்படி அமரும் பொழுது தன்னுடைய அந்த ஜபமானது மற்றவர்களுக்கு தெரியாத வகையிலே, நான் சொன்னேன் இல்லையா, பரர் பாராமல் பறிக்க வேண்டும், நான் ஜபமாக யாருடைய கண்ணுக்கு தெரியாம ஜபிக்க வேண்டும், அப்படி ஒருத்தர் விளக்கம். இன்னொருத்தர் விளக்கம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, சிவங்கோவில் இருந்து எதையுமே கொண்டு போக கூடாது, ஆகவே தூசியை கூட கொண்டு போக கூடாது, தட்டிட்டு போனதுக்காக உட்கார்ந்தாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆகவே நாம் பெரியவர்கள் வைத்த கிரியையினுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் பஞ்சாச்சர ஜபம் செய்யாமல் சிவாலயத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. சில பேர் என்ன சொல்றாங்க, பைரவ பூஜை பண்ணணுங்கிறாங்க. ஆனா பைரவ பூஜை என்பது பூசகர்களுக்கு மட்டும்தான் உரியது, நமக்கு இல்லை. சிவாலயத்திலே கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, பரார்த்த பூஜைக்கு அதிகாரம், அந்த பரார்த்த பூஜைக்கு அதிகாரம் உடையவர்கள் கடைசியாக பைரவ பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அது ஆன்மார்த்தமா இருந்தா நாம கடைசியில அந்த பைரவ மூர்த்தத்தை வழிபட வேண்டும் வீட்டுல. ஆனா சிவாலயத்துல வந்து பைரவருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பைரவரை வணங்கிவிட்டு வந்தால் போதும். ஆகவே இதெல்லாம் வந்து நாம் கைகொள்ளக்கூடிய நியமங்கள். அந்த சண்டேஸ்வரருக்கு இன்னொரு நீதி சொல்லப்படுகிறது, வந்த வழியே நாம் திரும்பி செல்ல வேண்டும். அது ஏன் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவாலயத்திலே செய்யக்கூடாத குற்றங்கள் என்று ஒரு 33 குற்றம் இருக்கு. அதுல ஒரு குற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவ நின்மாலயத்தை தாண்டக்கூடாது என்பது. ஆகவேதான் சண்டேஸ்வரருக்கு மட்டும் போன வழியிலேயே திரும்பி வரணும். ஏன் சொல்றாங்க கேட்டா, அந்த சிவ நின்மாலயம் இருக்கு இல்லையா, அது அவருக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அந்த சிவ நின்மாலயத்தை நாம் அவர் நேர ஒரு சர்க்கியூட்டா சிந்திச்சோம்னா அதை வந்து நாம் தாண்ட வேண்டிய அவசியம் வரும் என்பதற்காகத்தான் சண்டேஸ்வரருக்கு இப்படி போயிட்டு நேரம் அப்படியே வரணும்னு சொன்னாங்க. ஆகவே சண்டேஸ்வர சந்நிதியில கை தட்டக்கூடாது, நூல் போடக்கூடாது, வந்த வழியே திரும்பி செல்ல வேண்டும். இதெல்லாம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட சில அறங்கள். அதே போல இன்னொன்னு சொன்னாங்க, இந்த சிவன் கோயிலிலே நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது, எப்பொழுதுமே செய்யணும் ரெண்டையும் சொல்லும், எதையெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது. ஆகவே 33 குற்றங்கள் சொல்லியிருக்கு. அந்த 33 குற்றங்கள் எங்க நீங்க பார்த்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, சிவன் கோயில்ல செய்யக்கூடாத குற்றங்கள் சைவ வினாவிடை 333 போட்டுக்கிடுங்க. ஆளுமாருடைய சைவ வினாவிடை 333 நம்பர். அதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல சிலவற்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஆலயத்திற்குள்ள முக்காடு போட்டுக்கொண்டு செல்லக்கூடாது, அரட்டை அடிக்கப்படாது, அந்த பிம்பங்களுடைய நிழல்களை மிதிக்கக்கூடாது. இதெல்லாம் சாதாரணமா நீங்க செய்யலாம், ஒண்ணு கஷ்டம் ஒண்ணு கிடையாது. கோயில்ல வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு, இப்போ அங்க பார்த்தோன்னா எல்லா குசலமும் விசாரிப்பாங்க இல்லையா, காசிப்பிங் என்ற ஆங்கிலத்தை சொல்வார்கள், அரட்டை. ஆகவே அரட்டை அடிக்கக்கூடாது, சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது. நமக்கு வேண்டிய நண்பர்கள் உள்ள வந்தா கூட ஆலயத்திற்குள் அவர்களை வழிபடக்கூடாது, ஆலயத்துக்குள்ள மனிதர்களை வழிபடக்கூடாது, அந்த பிம்பங்களுடைய நிழலை மிதிக்கக்கூடாது. அப்புறம் ஆலயத்தில் நாம கிரியைகள் செய்யக்கூடாது, ஆலயத்துல கிரியைகள் நாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் பொதுவாக நாம் கையாள வேண்டிய சில வரைமுறைகள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சண்டேஸ்வரரை பற்றி இன்னொரு செய்தி, சிவபெருமானுக்கு தனியா ஒரு சண்டி இருக்கார், அம்பாளுக்கு தனியா சண்டி இருக்கிறார், விநாயகருக்கு சண்டி தனியா இருக்கிறார், சுப்பிரமணியருக்கு தனி சண்டி. அதாவது சண்டின்னு சொன்னா இன்னைக்கு என்னன்னு கேட்டா பிரைவேட் செக்ரட்டரின்னு சொன்னா புரியும், பிரைவேட் செக்ரட்டரி. அந்த சிவபெருமானுக்குள்ள பிரைவேட் செக்ரட்டரிக்கு பேரு துனிச்சண்டர்னு பேரு, துனிச்சண்டர். அம்பாளுக்குள்ள சண்டீஸ்வரின்னு போட்டுருவாங்க கோயில்ல இல்லையா, அந்த பதம் யமனி சண்டீஸ்வரி. விநாயகருக்கு ஒரு சண்டி இருக்காரு, அவருக்கு பேரு கும்போதர சண்டர். முருகனுக்கு ஒரு சண்டி இருக்கிறார், அவர் பேரு சுமித்திர சண்டர். என்ன கேட்டா பாவனையினால, இப்ப திருச்செந்தூர் போறீங்க இல்லையா, திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கு ஒரு சண்டி இருக்கார், அந்த சண்டி யாரு கேட்டா சுமித்திர சண்டர். அதை ஞாபகத்தை வச்சுக்கணும், முருகப்பெருமானுக்கு சண்டியா இருக்கிறவர் சுமித்திரர், அவர் வேற, சிவபெருமானுக்கு துனிச்சண்டர். ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அந்த பலனை நமக்கு தருவதற்காக சிவபெருமானாலே நியமிக்கப்பட்ட அல்லது அந்தந்த பதங்களுக்கு என்று அவர்கள் அந்த அவர்கள் செய்த சிவபுண்ணியத்தின் பலனாக அந்த பதவியை கொடுத்திருக்கார் சுவாமி. அதை ஞாபகம் வச்சுக்கணும், புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாலே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சித்தியார் சொல்ற ரொம்ப அருமையாக. அதே போல சண்டேஸ்வரருக்கு வணங்கிவிட்டு அப்புறம் வந்து கொடிமரத்துக்கு பக்கத்துல வந்து நாம் பூஜை செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் ஆலயத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது கூடிய வரைக்கும் நீங்க சுவாமிக்கு முகத்தை காட்டி கொண்டு வர வேண்டும். அதாவது முதுக காட்டுறத கொஞ்சம் குறைக்கணும், நேர புறமுதுக காட்டு கொண்டு வரக்கூடாது ஆலயத்துல. அது கொஞ்சம் 2 அடி 3 அடியாவது பின்னாடி வந்துடும் அப்படிங்களா. அதுக்கு பேர் சோத்துன்னு பேரு, சோத்து வணக்கம் திருவாசகத்துல வருது. சோத்துன்னு ஒரு வார்த்தை வருது திருவாசகத்துல, தெரியுமா உங்களுக்கு? அந்த சோத்துன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, புறமுதுகு காட்டாமல் வணங்குவது. அதுக்கு பேர் தமிழ்ல சோத்துன்னு பேரு. ஆகவே அந்த புறமுதுகு காட்டாமல் அவரை வணங்கிவிட்டு பின்னாடி நாம் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நம்ம ஆலயத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் சிலவற்றை நான் தொகுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் ஆலய வழிபாட்டை பற்றி நேரம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் அதிகமான செய்திகளை சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆலய வழிபாடு எல்லா நிலையிலேயே உள்ளவர்களுக்கும் கட்டாயமாக வேணும் என்பதுதான் சைவர்கள் சைவ சாத்திரங்கள் நமக்கு விதித்தது என்கிறத மட்டும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்.